Planet Audio.
அவஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ப தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளே சவிசாய்க்கு காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
எண்ணங்கள் நல்லவையானால் எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இன்று 6 டிசம்பர் மாதம் 2024 தமிழுக்கு குரோதி வருடம் கார்த்திகை திங்கள் 21 நாள், இஸ்லாமியர்களுக்கு ஜமாத்துல் ஆயிர் 4 நாள் ஹிஜ்ரி 1446. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நிகழ்ச்சியின் ஆரம்பம் திருக்குறள். வழங்குகின்றார் மூத்த கலைஞரும் சமூக பணியாளருமான மெர்வின் கான்ஸ்டன்டைன் அவர்கள். வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 14 அதிகாரமான ஒழுக்கம் உடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து 1 குறளினை பார்க்க இருக்கின்றோம். இடையறாது நன்னெறியில் ஒழுகுதல், ஒரு சீராய் தொடர்ந்து நல்வழியில் நடப்பதுதான் ஒழுக்கம் என்று இந்த அதிகாரத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. உயிர் சிறந்ததே, உயிர் சிறந்ததே, உயிரை காட்டிலும் ஒழுக்கம் சிறந்தது. ஏனெனில் ஒழுக்கமே அவ்வுயிரோடு கூடிய வாழ்க்கைக்கு விழுப்பம் தருகிறது. எனவே ஒழுக்கத்தை உயிரை காட்டிலும் கருத்தாக பாதுகாக்க வேண்டும் என்பதை விளக்கும் குறள் இது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். எந்த பொருளும் அதன் உள்ளார்ந்த சிறப்பினால்தான் பெருமை பெறுகின்றது. வைரத்திற்கு மதிப்பு இருக்கிறது என்றால் எதனால்? அதன் ஒளிவிடும் தன்மையாலும், எந்த குற்றமும் இல்லாத தன்மையாலுமே. வெண்புள்ளி கரும்புள்ளி ஏதேனும் இருந்தால் கூட வைரத்தை வேண்டாமென்று ஒதுக்கிவிடுவர். மனிதனும் தன் உள்ளார்ந்த சிறப்பினால்தான் பெருமை பெற முடியும். அந்த சிறப்புகள் யாவை? பண்பு, ஒழுக்கம், நடைநெறி என்ற மூன்றும் சேர்ந்து ஒருவனுடைய ஆளுமை எனப்படும். இவை ஒவ்வொன்றும் நன்மையுடையதாக ஒருவனுக்கு அமைந்தால்தான் அவனது ஆளுமை சிறந்த ஒன்று என கூற முடியும். இவ்வாறு ஆளுமை சிறப்பாக அமைவதே உள்ளார்ந்த சிறப்பாகும். குடிப்பிறப்பினால் ஒருவனுக்கு நல்லொழுக்கம் அமையலாம். அவன் தானே முயன்றும் பெரியோரை பார்த்து நல்லொழுக்கத்தை பயிலலாம். சமுதாயத்தில் மதிக்கப்படும் பெரியோர்களின் செயல்கள் அவர்களுக்கு மட்டுமன்றி சமுதாயத்திற்கும் நன்மை தருவனவாக இருக்கும். முக்கியமாக தீமை விளைவிப்பனவாக இருக்க மாட்டா. சமுதாயத்திற்கு நன்மை மட்டுமன்றி பெருமை உண்டாக்குவனவாகவும் இருக்கும். நல்ல ஒழுக்கத்தில் சிறப்பாக குறிப்பிட வேண்டுவது புலனிச்சைகளை அறநறிப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதாகும். இன்று பலர் இதில் கருத்தின்றி வாழ்கின்றார்கள். செல்வமும் பதவியும் தான் அவர்கள் கருத்தை கவர்கின்றன. ஒழுக்கம் எப்படி இருந்தாலும் சரியே என்று எண்ணுகிறார்கள். சமுதாயத்திலும் பலர் ஒருவன் ஒழுக்கமில்லாதவன் என்றாலும் அவன் செல்வத்திற்காகவோ பதவிக்காகவோ அவனை மதிக்கிறார்கள். ஆனால் அது சமுதாயத்திற்கோ அவனுக்கோ நன்மை அல்ல. சமுதாயத்தின் மனச்சாட்சி அதை ஏற்றுக்கொள்ளாது. தமது அடிமனத்தில் யாரும் ஒழுக்கமில்லாதவனை மதிப்பதில்லை. இறுதிவரை எச்சோதனையையும் தாண்டி மனிதனுக்கு சிறப்பு தருவது நல்லொழுக்கமே ஆகும். எனவே உயிரை காத்துக்கொள்ளும் விழிப்புணர்ச்சியை விட ஒழுக்கத்தை காத்துக்கொள்ள அதிக விழிப்புணர்ச்சி தேவை. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 14 அதிகாரமான ஒழுக்கம் உடைமை என் அதிகாரத்தின் 1 குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்.
ஒழுக்கம் என்பது ஒரு செயலால் குறிக்கப்படும் மனித நடத்தை அல்ல, அது சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல நட்பண்புகளின் சேர்க்கையாகும். ஒழுக்கமானது சிறுவயதிலிருந்து கடைபிடிக்கப்பட்ட பயிற்சியாக அமைய வேண்டும் என்பதை குறள் மூலம் தெளிவாக சொன்னீர்கள். நன்றி ஐயா. நேர்களே, எண்ணங்கள் போலவே வாழ்வின் பிரதிபலிப்புகள் காணப்படும். நாம் என்ன செய்கின்றோமோ அதற்கு நிச்சயம் பதிலுண்டு. இதனை குறிப்பிட்டு இன்றைய குட்டி கதையை சொல்ல வருகின்றார் ஆக்லாந்து திருமுருகன் கோயில் குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர் சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
இன்றைய தினம் நாம் செய்யும் செயல்களால் விளையும் நன்மை தீமை ஆகியவைகளை நாமேதான் அனுபவிக்க நேரிடுகிறது. எனவே எப்பொழுதும் நல்ல விடயங்களை செய்வதற்கு நாட்டங்கொள்ள வேண்டும் என்பதனை உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவாய் அமைந்த உருவகக் கதையொன்றை கேட்போம், வாருங்கள். ஓர் ஊரிலே நாட்டை ஆண்ட அரசன் தன் மக்கள் நலப்பணிகளை செயற்படுத்த மூன்று அதிகாரிகளை நியமித்து எல்லா அதிகாரங்களையும் நிறைய ஊதியத்தையும் வழங்கினான். மக்கள் நலப்பணிகளில் ஊழல் நடைபெறுவதாக புகார்கள் குவிந்தன. அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரித்தான். நாங்கள் உத்தமர்கள், இது பொய்யான குற்றச்சாட்டு என்று எல்லோரும் சிந்து பாடினார்கள். எது உண்மை எது பொய் என்று அறியும் ஆவலில் இருந்த மன்னன் அவர்களை அனுப்பிவிட்டு யோசனை செய்த பின்னர் மீண்டும் இரு நாட்கள் கழித்து அவர்களை அழைத்து பின்வருமாறு கூறினான். மக்கள் பணியில் இருக்கும் உங்களுக்கு களப்பயிற்சி தரப்போகிறேன். அதாவது உங்களிடம் பெரிய சாக்குகள் தரப்படும். அவற்றை எடுத்துக்கொண்டு நாட்டின் எல்லைகளில் உள்ள காட்டு பகுதிகளுக்கு சென்று அவற்றை காய் கனி கிழங்குகளால் நிரப்ப வேண்டும். அப்படி நீங்கள் நிரப்பும் பொருட்களை வைத்துக்கொண்டு ஒரு ஏழை இரண்டு வாரங்கள் பசியாறுவான். நீங்கள் கொண்டு வரும் சாக்குகள் பரிசோதனை செய்யப்படாமல் மக்கள் பசியார வழங்கப்படும். இத்திட்டம் வெற்றி பெற்றால் நீங்கள் மூவரும் இந்த பணியில் மேலும் ஊதிய உயர்வோடு பணியாற்ற முடியும் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தான். காடுகளுக்குள் சென்ற அதிகாரிகள் மூவரும் அரண்மனை போன்ற வீடுகளில் வாழ்ந்து பழகியதனால் அந்த வேலை மிகவும் கடினமாயிருந்தது. முதல் அதிகாரி நல்ல பொருட்களை சேகரித்தார். நாம் துன்பப்பட்டாலும் இந்த திட்டம் வெற்றி பெற்றால் மக்கள் பசியாறுவார்களே என்று நினைத்தவாறு 4-5 நாட்கள் சிரமப்பட்டு பையை நிரப்பினார். இரண்டாவது அதிகாரி கொஞ்சம் குறுக்கு வழியில் சிந்தித்தார். நாம் என்ன நிரப்பிக் கொண்டு போகிறோம் என்பதை மன்னர் சோதிக்கப் போவதில்லை. எனவே மேலே நல்ல தரமான பொருட்களையும் அடியிலே அழுகிய பழங்கள் விதைகளை வைத்துவிட்டு ஒரே நாளில் பையை நிரப்பிக் கொண்டு புறப்பட்டார். மூன்றாவது அதிகாரி அந்த அளவிற்கு கூட சிரமப்படவில்லை. பையினுள் என்ன இருக்கிறது என்று யாருமே பார்க்க போவதில்லை என்ற நினைப்பிலே காய்ந்த இலைகளையும் சருகுகளையும் விட்டு நிரப்பி அரண்மனையில் சேர்த்து விட்டார். மூவரும் வந்து சேர்ந்த பின்னர் அரசன் காவலர்களிடம் அவர்கள் மூவரையும் பாதாள சிறையில் அடைத்து 2 வாரங்களுக்கு உணவாக அவர்கள் சேகரித்து கொண்டு வந்தவைகளை உண்ண கொடுப்பதற்கு கட்டளையிட்டான். மூன்றாவது அதிகாரி அவர் கொண்டு வந்த காய்ந்த இலை சருகுகளை உண்ண முடியாமல் 5வது நாள் உயிர் நீத்தார். 2வது அதிகாரி நல்ல பழங்களையும் அழுகியவைகளையும் உண்டு நோய்வாய்ப்பட்டு 2 வாரங்களின் பின் மக்கள் நல பணியில் தொடர முடியாமல் வைத்தியம் பார்க்க போய்விட்டார். 1வது அதிகாரியோ 2 வாரங்களையும் மகிழ்ச்சியுடன் கழித்துவிட்டு தான் சேகரித்து கொண்டு வந்த நல்ல பழங்கள் காய் விதைகளை உண்டு தெளிவாக வெளியே வந்தார். மன்னரும் மகிழ்ச்சியோடு அவருக்கு பரிசளித்து முதலமைச்சராக்கினார். ஆம் நேர்களே, கதையின் உட்கருத்து எல்லோர் மனதிலும் பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கும். ஆம், நாம் வாழுகின்ற வாழ்க்கை நமக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு பெருமதியான பரிசு. இந்த வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்து நல்ல பெயரையும் நல்வினைகளையும் சேகரித்து இவ்வுலகிலிருந்து நீங்கிய பின் அவற்றுடன் ஆனந்தமாய் வாழலாம். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. நேயர்களே, இனிய மொழி, எளிய மொழி, சிறந்த மொழி, பழைய மொழி, தனித்த மொழி என்ற ஐந்து அடைமொழிகளுக்கும் தமிழ் மொழி ஒன்றுதான் தகுதியானது. இந்த வரிசையில் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழ் பேசும் மக்களின் சிறார்கள் தமிழ் பேசுவது பாராட்டுக்குரிய விடயமாகும். தாய்மொழியை அவர்களுக்கு ஊக்கத்துடன் கற்றுக் கொடுக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். இன்று இளந்தளிர் மேடையேறும் மவுண்ட் ரோஸ்கு தமிழ் பாடசாலை மாணவர்கள் தரும் நாடகம் இது. மாவீரர் தினத்தையொட்டி தயாரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தொலைந்து போன எம் தேசம் பங்கு பெற்றுவோர் சுஜீவா, சிவகுமார், யாருந்தன், நிஷாந்தன், ஹஸ்வின், விஷாகன், துவாரகா குருவரன், தமிழோசை குருவரன், தன்ஷிகாகரன், சுசானா சுதீஸ்வரன், எவோன் அல்பன்ஸ், கர்ஸ்டன் ஜூலி கைசர், மதுஷிகாகரன், வானதி ஜனா மற்றும் அயஸ்வி வனஜன்.
காட்சி ஒன்று. தொலைந்து போன எமது தேசத்தை நினைத்து பார்க்கையில் எல்லோர் மனக்கண்களிலும் செஞ்சோரை சிறுவர் இல்லம் நிறைந்தே இருக்கிறது. தேசிய தலைவரின் எண்ண கருக்களில் ஒன்று மேஜர் காந்தரூபனின் கனவாக மலர்ந்த போது செஞ்சோலை தோற்றம் பெற்றது. உறவுகளை தொலைத்த பிஞ்சு நெஞ்சங்களை உள்ளன்போடு அரவணைக்கும் மன்னையகம் செஞ்சோலை. ஒரு சிறிய காட்சி பகிர்வு. தொலைந்து போன தேசத்தில் போக்குவரத்து ஒழுங்கு விதிகள் பற்றிய ஒரு சிறிய காட்சி படுத்தல்.
நில்லுங்கோ, நில்லுங்கோ, நீங்கள் ஏன் இவ்வளவு வேகமா வந்த நீங்கள்?
நாங்கள் வேகமாக மோட்டார் பைக்கில் வரவில்லை, சாதாரண வேகத்தில் தான் வந்த நாங்கள்.
நீங்கள் வேகமாக மோட்டார் பைக்கில் வந்ததுக்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது.
இல்லை அக்கா, நாங்கள் ஸ்பீடா வரவில்லையே, சரியான வேகத்தில் தான் வந்த நாங்கள்.
ஸ்பீட் கேமராவில் உங்களுடைய மோட்டார் பைக்கின் வேகம் பதிவாகி உள்ளது.
அப்படியா அக்கா, மன்னிச்சுக்கோங்க அக்கா.
உங்கள் பிறந்த தேதி, உங்கள் முகவரி, உங்கள் வாகன இலக்கம் அனைத்தையும் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஃபைனுக்கான பற்றுச்சீட்டை எழுதி தருகிறேன்.
அக்கா, இந்த முறை எங்களை ஒருக்காய் மன்னித்து விடுங்கோ, இனிமேல் இப்படி செய்ய மாட்டோம். எங்களுக்கு ஃபைன் கட்ட கணக்கா காசு இல்லை.
கொஞ்சம் காசு தான் அங்கத்த இருக்குது, அது உங்களுக்கு தாரன் அக்கா. வீட்டு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை வரைக்கும்.
நீங்கள் எனக்கு லஞ்சம் கொடுக்க பாக்குறீங்களோ? லஞ்சம் வாங்குவதும் அல்லது கொடுப்பதும் தமிழீழ சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம். நான் லஞ்சம் வாங்கினால் வேலை பறிபோகும், மேலதிக தண்டனையும் கிடைக்கும். இந்த அபாரத்தை எங்களுடைய காவல்துறை அலுவலகத்தில் போய் கட்டுங்கோ. பார்த்து கவனமாய் போங்கோ. இந்த சட்டமெல்லாம் உங்களுடைய பாதுகாப்புக்கும் நன்மைக்கும் தான்.
கடவுளே, இன்றைக்கு எங்களுக்கு வீட்டு பெரிய போக்கலம் நடக்க போகுது.
சரி அண்ணை, வாங்க நாம போவோம். இனி என்ன செய்யறது?
காட்சி மூன்று. தொலைந்து போன எம் தேசத்தில் சட்டம், ஒழுங்கு, நீதி, நிர்வாகம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பன எவ்வாறு சிறந்து விளங்கின என்பது பற்றிய ஒரு சிறிய காட்சி படுத்தல்.
என்ன காகம் கரையுது? யாரோ வீட்டை வரப்போயினமோ? சத்தம் கேக்கிறது. உங்க பாரன் நினைச்ச மாதிரி யாரோ வரையினம் போல இருக்கு. அது தங்கச்சி வாரா. உன்னை கண்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. பார்த்த எவ்வளவு காலமாச்சு. வா வா, உள்ளே வா.
என்னக்க செய்ய, வெளிநாட்டு வாழ்க்கை பிரித்தான். இப்ப வாச்சும் சொந்த மண் இந்த காற்றை சுவாசிக்க கிடைச்சிருக்கே. எனக்கு சரியாய் தண்ணி விதாய்க்கிற குறிக்கேதாவர் தாங்கோவன். பிரிட்ஜில வச்ச மாதிரி நல்ல குளிராகத்தான் இருக்கிறது. அது சரி, வார வழியில் இந்த செருப்பு நினைஞ்சு போச்சு. எனக்கு ஒரு டிஷு பேக் வேண்டும் இந்த செருப்பை போட்டு வைக்கிறதுக்கு.
பள்ளி பகுதியில் டிஷு பேக் பயன்படுத்துவதில்லை. ஏனென்றால் அது சுற்று சூழலுக்கு கேடு விளைவிக்கும். டிஷு பேக் பயன்படுத்த எங்களுக்கு அனுமதி இல்லை. இந்த பேப்பர் பேக் இருக்குது, இதற்குள்ளவை. நாங்கள் இங்கு பேப்பர் பேக் மட்டும் தான் பாவிக்கிற நாங்கள்.
அது சரி அக்கா, வார வழியில் ஒரு பிச்சைக்காரரையும் காணவில்லை. ஏன் இங்கு பிச்சைக்காரர்கள் இல்லையோ?
வெண்ணை பிரதேசத்தில் பிச்சைக்காரர்கள் யாரையும் பார்க்கலாது என்கிற தலைவர் யாருமே பிச்சை எடுக்க கூடாது அல்லது அனாதரவாக இருக்க கூடாது என்றதுக்காக அவர்களுக்கான இருப்பிடத்தை ஒழுங்கு செய்து அங்கு அவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம்.
சரி அக்கா, நாங்கள் கதைத்து கொண்டிருந்திருந்த நேரம் போனதே தெரியவில்லை. இருத்தியும் வித்தரு, இங்க உங்கள மகளை காணவில்லை. பதட்டப்படாமல் இருக்கிறீங்க?
ஏன் பதட்டப்பட வேண்டும்? பாரதி கற்பனையில் பதிச்ச கனவு தேசத்தை நியத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க பெண் பிள்ளைகள் இரவு நேரத்தில வெளியில போறதில எந்த பயமும் இல்லை. அவர்களுடைய பாதுகாப்பு சத்த ஒழுங்குகளால் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதை மீறி பெண்களுக்கோ அல்லது சிறுவர்களுக்கோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை என்றால் அந்த நபர்கள் சத்தத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த குற்ற செயலுக்காக பாரதூரமான தண்டனையை பெறுவார்கள். அதனால் இப்படியான குற்ற செயல்கள் இடம்பெறுவதில்லை.
ஓ, கேட்கவே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. சட்டம், ஒழுங்கு, நீதி, நிர்வாகம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பெண்கள், சிறுவர்கள் பாதுகாப்பு என்ற எவ்வளவு விதயங்கள் இங்கு தமிழர் தாயக பகுதியில் தமிழக அரசாங்கத்தால் திறம்பட நிர்வகிக்கப்படுகிறது. ஆனால் இப்படி திறமையான நிர்வாகத்தை வெளிநாட்டு கூட பார்க்க முடியாது.
சரி சரி, இப்படியே கதைச்சு கொண்டு உந்த சைக்கிளை சுத்து ஒரு பாட்டு கேப்போம்.
தேசம் விடியல் தேடியதே வெளிச்சம் பா
2024 தமிழ் பூங்கா சிறார்களின் வருடாந்த கலை நிகழ்வு அரும்புகள் 2024 கலந்து சிறப்பிக்குமாறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அனுமதி இலவசம். நடைபெறும் நாள் டிசம்பர் மாதம் 7ஆம் திகதி, நேரம் மாலை 6 மணி அளவு. நடைபெறும் இடம் மவுண்ட் ஆல்பர்ட் வார் மெமோரியல் ஹோம். இலக்கம் 773 நியூ நார்த் ரோட், மவுண்ட் ஆல்பர்ட். இந்நிகழ்வில் கலந்து எம் சிறார்களின் ஆக்கங்களை ஊக்குவிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம்.
தாயகத்தின் முப்பெரும் சமூகத்தினரின் கலாச்சார வாசனைகளின் ஒன்று கூடல். டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் ஓக்லாந்து மவுண்ட் ஆல்பர்ட் ஞாபகார்த்த மண்டபத்தில் மிகவும் கோலாகலமாக கொண்டாட உள்ளார்கள். உங்கள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றார்கள். அனுமதி இலவசம். தொடர்களுக்கு 0211-601-3 0-2-7-5-8-5-5-6-9-9 மகேஷ் 0-1-3-3-9-9-2-9.
அடுத்த நிகழ்ச்சியில் நட்பின் மகிமை, நல்ல நண்பன் நன்மையை தெரிவு செய்வது ஏன், பகிர்வு ஒன்றனை தருவதற்காக திருமதி லலிதா மகாதேவா. வணக்கம் அம்மா.
சங்கநாத நேயர்களுக்கு வணக்கம். கடவுளின் மாபெரும் பரிசு நண்பர்கள். பேச்சு துணைக்கு சில நண்பர்கள் வேண்டும். பேசும்போது பேசாமல் இருக்க சில நண்பர்கள் வேண்டும். துன்பங்களை பகிர்ந்து கொள்ள சில நண்பர்கள் வேண்டும். தூங்கும் போது காத்திருக்க சில நண்பர்கள் வேண்டும். நடைப்பயிற்சிக்கு துணையாக சில நண்பர்கள் வேண்டும். நல்லது கெட்டது சொல்ல சில நண்பர்கள் வேண்டும். பயணங்களின் போது பேசி மகிழ சில நண்பர்கள் வேண்டும். படித்தது சிலவற்றை பகிர்ந்து கொள்ள சில நண்பர்கள் வேண்டும். அறிவுரை சொல்ல சில நண்பர்கள் வேண்டும். அன்பே உருவான சில நண்பர்கள் வேண்டும். ஆற்றல் நிறைந்த சில நண்பர்கள் வேண்டும். ஆலயங்களுக்கு செல்ல சில நண்பர்கள் வேண்டும். அடித்து திருத்த சில நண்பர்கள் வேண்டும். அணைத்து கொள்ள சில நண்பர்கள் வேண்டும். குடும்ப உறவாக சில நண்பர்கள் வேண்டும். குதூகலமாயிருக்க சில நண்பர்கள் வேண்டும். கொடுப்பதற்கு சில நண்பர்கள் வேண்டும். கேட்பதற்கு சில நண்பர்கள் வேண்டும். தடுத்து நிறுத்த சில நண்பர்கள் வேண்டும். தட்டி கொடுக்க சில நண்பர்கள் வேண்டும். புகழ்ந்து பேச சில நண்பர்கள் வேண்டும். புரட்சிகள் செய்யும் சில நண்பர்கள் வேண்டும். பொறுமை மிகுந்த சில நண்பர்கள் வேண்டும். பொறுப்பான சில நண்பர்கள் வேண்டும். புண்ணியம் செய்கின்ற சில நண்பர்கள் வேண்டும். புறம் பேசாத சில நண்பர்கள் வேண்டும். படைத்தலைவன் போல் சில நண்பர்கள் வேண்டும். படித்ததை சொல்ல சில நண்பர்கள் வேண்டும். பாசத்தை கொட்ட சில நண்பர்கள் வேண்டும். பக்குவமாய் எடுத்து சொல்ல சில நண்பர்கள் வேண்டும். ஓடி விளையாட சில நண்பர்கள் வேண்டும். உதவி என்றால் ஓடோடி வர சில நண்பர்கள் வேண்டும். உயிருக்குயிராக பழகிற சில நண்பர்கள் வேண்டும். இவை அனைத்தும் கலந்த ஒரு நண்பன் எப்பொழுதும் உடன் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
இனி கடந்த வாரம் ஒளிபரப்பான திருமதி டயானி டேனியல் அவரது பகிர்வின் தொடர்ச்சி இதனை கேட்போம்.
இசைத்து நீ உரத்து பாடினால் நீயே அதில் கலந்து அதிவாகி விடுவாய் துறவியே. அச்சமற்ற நெஞ்சமும் அளவில்லா துணிவும் தைரிய துறவியே, உனது கட்டுக்களை உடைத்தறி. பொன் விலங்கு பூட்டிய கட்டாயினும் இரும்பு விளங்கிய மாட்டிய கட்டாயினும் நேசமும் வெறுப்பும் தீரும் நன்றுமென்ற இருவரு முரண்களையும் அறிவார்கள் மக்கள். பொன் விலங்கு பூட்டினாலும் கசையடியே தந்தாலும் அடிமை அடிமையாகவே கிடப்பானே அன்றி ஆர்த்தெழுந்து விடுதலை விரும்ப மாட்டான். ஆதலால் தடைகளை உடைத்தறி. அப்போது நீயே அதில் கலந்து அதுவாகி விடுவாய் துறவியே. துணிவே துணையென முழங்கும் தூய துறவியே, இருட்டை விரட்டி ஒளியால் நிரப்பு. துன்ப துயரத்தை துரத்தி துரத்தி விரட்டி விடு. அணைந்து அணைந்து மினுக்கும் விளக்கினால் நீங்கா இருளை நீயே துரத்திடு. வாழும் ஆசை நீளவும் வேண்டுமோ? புனரவி ஜனனம் புனரவி மரணம் என்கிற புரிதல் போதாதா? இதனை உணர்ந்தால் எல்லாம் வெற்றியாகும். எதற்காகவும் எப்போதும் சரணமடைந்து விடாதே. துணிவே வடிவான தூய துறவியே, இதனை உணர்ந்தாலே போதும். அப்போதே நீ அதுவாகி விடுவாய் அறிந்திடு துறவியே. நெஞ்சிலே அஞ்சுதல் அறியா துறவியே, நினைவில் வை. எதை விதைத்தாயோ அதையே அறுவடை செய்வாய். காரியம் நிகழ காரணம் தேவை. நல்லது விதைத்தால் நல்லதே விளையும். இதுவே மாறா விதி. யாருக்கும் இதில் விதிவிலக்கில்லை. உருவம் ஒன்றை பெற்றுவிட்டால் உருவத்துக்கே உரிய விலங்குகளும் சேர்ந்தே உடன் வரும். இது சத்தியம் புனைந்துரை அல்ல. பேரும் சொரூபமும் இரண்டையும் கடந்தது ஆன்மா. சொரூபமும் அல்ல நீ, பேரும் அல்ல நீ. ஆன்மாவே உனக்கு அசல், அதுவே மூலமும் முதலும். அறிந்து தெளிந்து உன்னை இதனை இதனால் ஆக்கிடு. அறியாத உளற்றும் மாயையை போக்கிடு. நல்லுள்ளம் படித்த நல்ல துறவியே, ஆன்மா என்பது ஆணுமல்ல பெண்ணுமல்ல. ஆன்மாவுக்கு தந்தையுமில்லை தாயுமில்லை. ஆன்மாவுக்கு பிள்ளை ஏது? ஆன்மா யாருடைய மனைவி? யாரின் நண்பன்? யாரின் பகைவன்? யாரின் உறவு? எல்லாவற்றுக்குள்ளும் இருந்து எல்லாமாகி உள்ளது. ஒன்றே ஒன்றுதான். அந்த ஒன்று இல்லையென்றாகி விடுமோ? அந்த ஒன்றுதான் நீ என்று அறிந்திடு தெளிந்திடு. அறிந்தால் அதிலே கரைந்து நீயும் அதுவாகி விடுவாய் துறவியே. நன்றி.
நிகழ்ச்சியில் நிறைவரும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய அனைவருக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் எமது நன்றி. நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் என கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் எனக்கு உதவிய ஜெரித் அவர்கள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அற்புத சிங்கம் அவர்களுடன் விடைபெறுவது என்றும் உங்கள் ஆஷா. நன்றி, வணக்கம்.